நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சுமகுரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலார் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சைன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சேதி பத்தமுனி பழைய கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூர் இடைக்காடர் சமாதியிற்றேந்த நிறம்மை காக்கவே, சமாதியிற்றேந்த நிறம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சருவசமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இன்று எங்களுடைய புதன்கிழமை சத்சங்கம் எங்களுடைய சங்கத்தில் மற்றைய உலகளாவிய சங்கங்களில் வியாழக்கிழமை அதிகாலை பிரம்மமூர்த்த சத்சங்கமாக அமையும். இன்றைய சத்சங்கத்தில் நாங்கள் வழமை போல பாபாஜியின் தெய்வீய குரலிலிருந்து நான் ஒரு சில பக்கங்களை எடுத்து வாசிக்கின்றேன். எல்லோரும் கண்களை மூடி தியானத்தில் இருந்து அதை உள்வாங்குங்கள். பலவிதமான அற்புத ஆன்மீக கருத்துக்கள் உங்களை வந்து சேரும். இன்று நான் படிக்கப் போகும் பக்கங்கள் 210, 211, 212, 213, 4 பக்கங்கள். முடிந்தளவு வாசிக்கின்றேன். அந்த மகா மௌனத்தில் நான் நீ அவன் என்பதே இல்லை. கிழக்கு மேற்கு பகல் இரவு ஆகிய அவ்வொளியில் இல்லை. பிரம்மம் கால் இல்லாமல் நடக்கின்றது, காது இல்லாமல் கேட்கின்றது, வாய் இல்லாமல் பாடுகின்றது, நாவில்லாமல் சுவைக்கின்றது, கை இல்லாமல் பிடிக்கின்றது. காற்று, நெருப்பு, பூமி, ஆகாயம், சூரியன், சந்திரன் ஆகியவை இல்லை. இரட்டைகள் அங்கில்லை. இன்பம், துன்பம், அன்பு, வெறுப்பு, ஐயம், மயக்கம் ஆகியவை கடவுளின் அரசாங்கத்தில் இல்லை. அங்கு மரங்கள் அழியாமையாம் பழங்களை கொடுக்கும். ஆறுகளில் ஆனந்தம் ஓடும். மலர்களில் தெய்வீக நறுமணம் வீசும். தெய்வீகம் இடைவிடாது பெருமழையாகப் பொழியும். நித்தியானந்தம் வற்றாத ஊற்றாய்ப் பெருகும். எங்கும் தெய்வீக ஒளி. பரம்பொருளை இதயத்தில் தேடுங்கள். அங்குதான் தெய்வீக ஒளி வீசும். அமுதம் அங்குதான் பெருகும். அதனை அறிந்தி அழியாமை அடையுங்கள். பிரம்மத்தை புத்தியால் அறிய முடியாது, வாதத்தினாலோ அறிவாலோ அறிய முடியாது. அவரை உள்ளுணர்வால் மட்டுமே உணர முடியும். மனத்தை தூய்மைப்படுத்தி புலன்களை அடக்கு. அன்பு, வைராக்கியம், அதிவேகம் ஆகியவற்றை வளர். பிரம்மத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை வை. பிரம்மத்தை பற்றியே எப்போதும் நினை, எப்போதும் பேசு, உள்நோக்கி போ. இதயத்தில் பிரம்மத்தை தியானி, சீக்கிரமே நித்தியானந்தம் அடையலாம். ஆன்மீக பண்பாட்டை உருவாக்கி சாதி, மதம், இனம், நிறம் ஆகியவற்றை கடக்கலாம். வாழ்வின் உண்மை நோக்கம் புரியும். விரும்பினால்தான் சமுதாயம் அன்பினால்தான் சமுதாயம் முன்னேறும். அப்போது கடவுளின் அரசாங்கத்தை பூமியில் மறுபடியும் நிறுவலாம். கடவுள் அன்பே வடிவானவர். அவர் நிறமும் அன்பே. ஆனந்தம் அவரது வலது கை. திருப்தி என்பது இடது கை, ஆனந்தம் அவரது உடம்பு, அமைதி அவரது மார்பு, ஞானம் அவரது இயல்பு, அழகு அவரது தோல், சக்தி அவரது ஓசை, ஒளி அவரது முகம். புறக்கண்களால் அவரை காண முடியாது. ஆனால் மனிதர்களுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்திக் கொள்கின்றார். அவர் ஒருவரே, ஆனால் பல பெயர்களால் அழைக்கப்படுகின்றார். தமக்கு கிடைக்கும் பெயரால் அவரை நமக்கு கிடைக்கும் பெயரால் அவரை வழிபடலாம். கடவுளுக்கு உருவம் உண்டா இல்லையா என்று வாதிடுவது வீண். அவருக்கு உருவமும் அருவமும் உண்டு. இரண்டையும் அவர் கடந்தவர் கூட. எல்லையற்றதை நம்மால் அளக்க முடியாது. பேச முடியாததை எவ்வாறு பேசுவது? அளக்க முடியாததை அளக்காதீர்கள். உண்மையை உணருங்கள், அனுபவியுங்கள். பிரபஞ்சம் முழுவதும் ஒரே சக்தி பரவி கிடக்கின்றது. அதுவே எல்லாவற்றையும் செய்கின்றது. பக்தனின் இதயம் கடவுளோடு கலக்கும் போது அங்கு எந்த வேற்றுமையும் இல்லை. கற்பூரம் நெருப்பில் கரைவது போல, பனிக்கட்டி வெந்நீரில் கரைவது போல, பக்தனும் கடவுளில் கரைந்து போகின்றான். கடவுளும் பக்தனும் தங்க நகையும் தங்கமும் போல, கடலும் அலையும் போல ஒன்றானவர்கள். அவர்களிடத்தில் எந்த வேறுபாடும் இல்லை. பிரம்மம் ஒன்று இல்லை, பலவும் இல்லை. ஒன்று பலவாகவும் பல ஒன்றாகவும் வெளிப்படுகின்றது. ஒருமையின் ஆனந்தத்தையும் பலவின் மகிழ்ச்சியையும் உணருங்கள். வெள்ளத்தின் சுவையை வாயால் விளக்க முடியாமையைப் போல் பிரமானந்தத்தையும் விளக்க முடியாது. நிர்விகல்ப சமாதியின் மூலம் உணர முடியும். இருமையுலகில் மயங்கி கிடப்போரை பயம் ஆக்கினமிக்கின்றது. கோழைத்தனத்தின் முன்னோடி பயம், அது இருட்குழியில் தள்ளிவிடும். துயரத்தின் மனைவி அது. அகந்தையில் பிறந்தது, மூட நம்பிக்கையில் வளர்கின்றது அது. பயம் மயக்கத்தை உண்டாக்கி நம்மை கீழே தள்ளி தன் பலத்தில் வைத்து கொள்கின்றது. அதற்கு சுதந்திர உண்மையாம் ஆத்மாவை பற்றி தெரியாது. அகந்தைக்கு சாத்தான் கருப்பு உடை உடுத்தி அதை சிதைத்து மனிதனை இருட்டில் தள்ளுகின்றது. ஆத்ம விரிவு என்பது அதற்கு தெரியாது. அது எல்லைக்கு உட்பட்டது. மனிதனை தேசத்தை பிரிக்கின்றது. கிழக்கு மேற்கு, வடக்கு தெற்கு என பிரிக்கின்றது. சுருங்கிய சதைகளோடும் உடைந்த நரம்புகளோடும் அது செயல்படுகின்றது. இதனால் மனிதன் சுயநலமிக்க அடிமையாகவும் விஷமத்தன்மை மிக்க வீரனாகவும் ஆகின்றான். பயத்தால் தன் காலில் நிற்க முடியாது. கயிற்றை பாம்பாக தவறாக பார்ப்பதால் சமநிலை தவறுகின்றது. பயம் என்பது அர்த்தமற்றது, அடிப்படையற்றது. அது வெறும் தோற்றமே. மாதாவின் கருணையும் அருளும் கிடைத்தால் பயம் நம்மை தொடக்கூட முடியாது. சுதந்திரத்தைக் கண்டு அது ஒளிந்து கொள்ளும். சுயமின்மையே எல்லோரும் விரும்புவது, தவிர்க்க நினைப்பது பயத்தையே. சுதந்திரமே நமது பிறப்புரிமை. நமது இயல்பு வாழ்வின் புதிருக்கு அதுவே தீர்வு. இதயத்தின் முழு விரிவாம் அது முற்றிலும் மகிழ்ச்சியானது. எல்லோருக்குள்ளும் இருக்கும் உண்மை அது. இருமையை ஒழிக்கும் பயமின்மையாம் அது. மனிதனை ஒருமையின் மையத்திற்கு அழைத்து இதய சொர்க்கத்தில் அசையாது இருக்க வைக்கின்றது. அது நிழலை விரட்டி சென்று வேட்டையாடுவதில்லை. ஏனெனில் எல்லாவற்றையும் தனக்குள் அடக்கி நிற்கின்றது. ஒவ்வொருவருக்குள்ளும் அது தன்னை உறுதிப்படுத்தி கொள்கின்றது. சுதந்திரமே வாழ்க்கை, பயமே மரணம். பயம் நம்மை மயக்கத்தில் ஆழ்த்தும். ஆனால் சுதந்திரமோ மயக்கத்தை நீக்கும். மனத்தின் இருட்டில் ஒளிந்திருப்பது பயம். சுதந்திரமோ மனம் முழுவதையுமே வேறாது அனந்தத்தில் கரைக்கின்றது. இருமையை உண்டாக்குவது பயம். எங்கும் இருமையை விளங்கச் செய்வது சுதந்திரம். மனநலத்தையும் உடல் நலத்தையும் கொடுப்பது பயம், கெடுப்பது பயம். சுதந்திரம் இயற்கையோடு இயைந்த அமைதியை தருகின்றது. பயம் என்பது மனத்தின் வேலை. பயமின்மை என்பது முழுமையை உணர்வதின் விளைவு. பயத்தால் ஆழமான உள்நோக்கு ஏற்படாது. சுதந்திரம் தன்னை தானே வெளிப்படுத்தி கொள்ளும். பயம் இருக்கும் போது இருள் கவியும், சுதந்திரத்தில் ஆன்மஒளி விளங்கும். சுதந்திர கொடியை எங்கும் பறக்க விடுவோம். இதயத்தில் இவ்வுலகில் எல்லாம் நாசமாகின்றன. அழகில் அழகின்மை பற்றிய பயம் உண்டு. பிறப்பில் இறப்பின் பயம் உண்டு. படிப்பில் அறியாமையின் பயம் உண்டு. சுகத்தில் துக்கத்தின் பயமும் புகழ்ச்சியில் இகழ்ச்சியின் பயமும் உண்டு. எல்லாம் பயத்தால் ஆட்டி படைக்கப்படுகின்றன. ஆனால் எல்லாவற்றையும் துறந்து நித்திய உண்மையை உலகில் உணர்பவனுக்கு மட்டும் பயம் என்பதே இல்லை. ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. இன்றைய புத்தக வாசிப்பில் 4 பக்கங்களை எடுத்து கிட்டத்தட்ட 4 பக்கங்கள் வாசித்தேன். வழமை போல பல அற்புதமான விடயங்கள், கிரியா யோக சார்ந்த விடயங்களும், சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் சொல்லப்பட்ட விடயங்களும் அங்கே அமைந்திருக்கின்றன. ஆனால் முழுமையான இடங்களிலும் பயத்தை பற்றியே இன்று பாபாஜி வெகுவாக விரிவாக விளங்கப்படுத்தி இருக்கின்றார். இந்த பயம் வருவதற்குரிய முழு காரணமும் மரணம். அந்த மரணமில்லா பெருவாழ்வைத்தான் பாபாஜி எங்களுக்கு பரிந்துரைக்கின்றார். அதற்குரிய மறுபெயர் பயமில்லாமல் வாழ்வது. இங்கே ஒவ்வொரு உதாரணங்களும் எல்லா இடத்திலும் சொல்லப்பட்டு இந்த பயம் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றது நம்முடைய வாழ்க்கையில், அவற்றில் நாங்கள் அகப்பட்டு விடக்கூடாது, அதிலிருந்து வெளியால் வர வேண்டும் என்பதை பல இடங்களிலும் அது சொல்லப்பட்டு விளக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நீங்கள் எல்லோரும் இதை மீண்டும் கேளுங்கள், அதிலிருந்து தேவையானவற்றை எடுங்கள். இன்று தியானத்திலும் எடுத்திருப்பீர்கள். ஆகவே அதை நீங்கள் வளமை போல் உங்களுடைய மீட்டலில் இந்த சத்சங்கத்தை கேட்பதன் மூலம் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போது இந்த சத்சங்க வாசிப்பை கொஞ்சம் விரைவாக முடித்ததற்குரிய காரணம், எங்களுடைய சாதகர்கள் உலகளாவிய முறையில் விரும்பி செய்து கொண்டிருக்கும், பல வருடங்களாக செய்து கொண்டிருக்கும் விடயம் எங்களுடைய 48 நாள் மண்டல சாதனா யோகியார் எங்களுக்கு வகுத்து கொடுத்தது பாபாஜியின் அருளால். இந்த மார்கழி சாதனாவை எங்களுடைய சாதகர்கள் உலகளாவிய முறையில் மிகவும் ஆர்வமாக பங்கு பெற்றுகின்றனர். அதற்குரிய காரணம் என்னென்றால், குருமார்கள் சொல்லி இருக்கின்றார்கள், எங்களுடைய சாதனையை நாளாந்தம் வருடம் முழுவதும் செய்ய வேண்டும். அதை 30 நிமிட பயிற்சியாகவும் செய்யலாம், 2 மணி நேர பயிற்சியாகவும் செய்யலாம். ஆனால் செய்ய வேண்டும், தவறவிடாது செய்ய வேண்டும் என்று. ஆனால் இந்த உலக வாழ்க்கை சக்கரத்தில் பலரால் அது இயல்வதில்லை. ஆகவே அவர்கள் இந்த சாதனையை எங்கேயாவது 1-2 நாட்கள் தவறவிடுகின்றார்கள். தவறவிட்டவுடன் அவர்கள் அதை யோசித்து தவறவிட்டு விட்டோமே என்று துன்பமும் படுகின்றார்கள். அதை எனக்கும் சொல்வார்கள். ஆகவே தான் அவர்களுடைய தொடர் பயிற்சிக்கு இந்த 48 நாள் மண்டல சாதனா யோகியாரால் வகுத்து கொடுக்கப்பட்டது. மண்டலம் என்றால் 48 நாள். இந்த சாதனை மார்கழி மாதம் தமிழுக்கு 1ஆம் தேதி, ஆங்கிலத்திற்கு 16ஆம் தேதி ஆரம்பமாகின்றது இந்த சாதனை. இது 48 நாளில் ஆங்கிலத்துக்கு 1 ஃபெப்ருவரி 1ஆம் தேதியும் தமிழுக்கு 15ஆம் தேதியும் முடிவடைகின்றது. ஜனவரி மாதம் எல்லாமாக 48 நாட்கள். இந்த மார்கழி சாதனையின் மகிமை என்ன? சுருக்கமாக பார்த்து விடுவோம். ஒவ்வொரு முறையும் இதை பற்றி பேசியிருக்கின்றோம். இந்த மார்கழி சாதனை மிகவும் முக்கியமானது. இந்த உலக படைப்பில் 5 பூதங்களால் ஆனது உலகம். 5 பூதங்களால் ஆனது எங்களுடைய உடல். அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்தில் என்பதுதான் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து, கிரியா யோகத்தின் அடிப்படை கருத்தும் கூட. ஏனென்றால் இந்த கிரியா யோகம் சைவ சித்தாந்த சிவ யோகத்தில் இருந்து வந்த யோகம் என்பதை இப்போது அறிந்து கொண்டு போகின்றோம். ஆகவே இந்த கருத்துக்கள் ரெண்டிடத்திலும் உண்டு. ஆனால் ஆதியானது சைவ சித்தாந்தம், அதை எங்களுக்கு பாபாஜி ஊட்டுகின்றார். ஆகவே அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்தில் என்பதை எல்லோரும் அறிவோம், யோக சாதகர்கள் மற்றவர்களும் கூட. ஆகவே இந்த பஞ்சபூதங்களால் தான் இரண்டும் ஆனது. ஆகவே இந்த அண்டத்தில் இருக்கும் விடயம் என்னவென்றால், இந்த காலத்தை ரெண்டு வகையாக அண்டத்தில் பிரிக்கின்றார்கள், உத்தராயணம் தட்சியாயனம். உத்தராயணம் ஜனவரியில் தொடங்கி ஆனியில் முடிகின்றது. இது தமிழ் நாட்காட்டியில், மறந்து விடாதீர்கள், ஆங்கிலம் அல்ல, தமிழ் நாட்காட்டியில் ஜனவரியில் தொடங்குகின்றது என்றால் எங்களுடைய தைப்பொங்கலுடன் தொடங்குகின்றது. ஆங்கிலத்துக்கு ஜனவரி 16வது தினம் முடிவது ஆனி மாதம். அதேபோல் ஆடி மாதத்தில் முதலாம் தேதி தமிழுக்கு தொடங்கி திரும்பவும் மார்கழி மாதம் தமிழுக்கு 31ஆம் தேதியில், அதாவது அவங்களுடைய பொங்கல் திருநாள் அன்று 15ஆம் தேதி அது முடிவடைகின்றது. இந்த உத்தராயணமும் தட்சியாயனமும் எதை கொன்று வகுக்கப்படுகின்றது? பூமியின் மத்திய ரேகையில் சூரியன் வடக்கு திசையில் தன்னுடைய ஆட்சியை நடத்தும் போது 6 மாதத்திற்கு அது உத்தராயணம் என்றும், தெற்கு திசையில் மத்திய ரேகையிலிருந்து தெற்கு திசையில் தன்னுடைய பயணத்தை சூரியன் செய்யும் போது அது தட்சியாயனம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த தட்சியாயனம்தான் எங்களுக்கு முக்கியமாக கூடுதலான ஆன்மீக அதிர்வுகளை சக்திகளை தரக்கூடிய 6 மாதங்கள். அதனால்தான் எங்களுடைய சிவன் பரம்பொருள் தட்சியாயனம் தொடங்கும் நாளில் யோகத்தை மக்களுக்கு கொடுப்பதற்காக தெற்கு திசை நோக்கி தட்சிணாமூர்த்தியாக அமர்கின்றார். அதுதான் ஜூலை மாதம் 1ஆம் தேதி தமிழுக்கு தொடங்கும் நாள். அந்த ஜூலை மாதத்தில் வரும் முதல் பௌர்ணமியை குரு பூர்ணிமா என்றும் கூறுகின்றோம். ஏனென்றால் குரு யோக வடிவில் அமர்ந்து விட்டார். ஆகவே அவர் சப்த ரிஷிகளை பார்க்கின்றார், அவருக்கு அருள் பாலிக்கின்றார் என்பது சொல்லப்படுகின்றது. ஆகவே நாங்கள் யோக சாதகர்கள் எல்லோரும் இந்த 6 மாதங்களில் நாங்கள் செய்யும் பயிற்சிகள் எங்களுக்கு விசேடமானது. ஆகவே இந்த சூரிய சுழற்சியை வைத்து இந்த 6 மாதங்கள் ஜூலையில் தொடங்கி மார்கழி மாதம் வரை இந்த ஆன்மீக அதிர்வுகள் அண்டத்தில் கூடிக்கொண்டு போகின்றது என்று சொல்வார்கள், கூடுதலாக இருக்கும். அப்படி பார்த்தீர்கள் என்றால் ஆடி மாதத்தில் தொடங்கி மார்கழியில் இந்த அதிர்வுகள் கூடிக்கொண்டு போய் மீண்டும் மார்கழியில் இருந்து ஜனவரி 1ஆம் தேதியில் இருந்து ஆனி மாதம் வரை அது குறைந்து கொண்டு போகும். இதை நீங்கள் எப்படி பார்க்கலாம் என்றால், வளர்ப்புறை தேய்ப்புறை மாறி சந்திரன் வளர்ந்து கொண்டு போகும், பௌர்ணமிக்கு முழு நிலவாகும், அதிலிருந்து மெது மெதுவாக தேய்ந்து கொண்டு போய் அமாவாசை ஆகும், மீண்டும் சிறிது சிறிதாக வளர்ந்து வந்து பௌர்ணமி ஆகும் என்பதை நீங்கள் உதாரணத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த கணக்கில் பார்க்கும்போது இந்த மார்கழி மாதம் என்பது 6வது மாதம் தட்சியாயன காலத்தில் மிகவும் உகந்ததும், முழு பூரண சந்திரனை நாங்கள் பௌர்ணமியில் பார்ப்பது போல ஆன்மீக அதிர்வுகளையும் ஆன்மீகத்தையும் மார்கழி மாதம் முழுக்க தமிழில் தமிழ் நாட்காட்டியில் வரும் மார்கழி மாதம் மறந்து விடாதீர்கள். ஆங்கிலத்துக்கு டிசம்பர் 16லிருந்து ஜனவரி 15ஆம் தேதி வரை அந்த 1 மாத காலத்தில் கடைசி மாதமாக தட்சியாயனம் இருப்பதால் பூரண சந்திரன் பௌர்ணமியில் எப்படி இருக்குமோ அதேபோல் இந்த ஆன்மீக அதிர்வுகள் அந்த மாதத்தில் இருப்பதால் தான் எங்களுடைய எந்த மதத்தை எடுத்தீர்கள் என்றாலும் மார்கழி மாதம் அந்தந்த மதத்தில் பல விசேடங்கள் நடைபெறும். கோயில் பூசைகள் எங்களுடைய சைவ சமயத்தை எடுப்பீர்களாக இருந்தால் திருவம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி, அரூரார் தரிசனம் சிதம்பரத்தில் மிகவும் விமரிசையாக இருக்கும். இதை மணிவாசக பெருமான் பல இடங்களில் விளங்கப்படுத்துகின்றார். நாங்கள் நேரமுள்ள போது மற்றைய சத்சங்கங்களில் இது மணிவாசகருடைய பாடல்களிலிருந்து சில விடயங்களை எங்களுடைய ஆன்மீக சாதனைக்குள் கொண்டு வர முயற்சிப்போம். ஆகவே இந்த நாட்களாகிய இந்த மார்கழி மாதம் ஒரு ஆன்மீகத்துக்குரிய பூரண சந்திரனுக்குரிய பௌர்ணமி எப்படி இருக்குமோ அதே போல் எங்களுடைய பயிற்சிக்கு பரம்பொருளின் ஆன்மீக மாதம், முழுமையான மாதம், பரம்பொருள் கூட தெற்கு திசை நோக்கி தட்சிணாமூர்த்தியாக அமரும் ஆறு மாதத்தின் கடைசி மாதமாக அமைகின்றது. அருள் பாலிக்கும் மாதம் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்படியான இந்த உகந்த காலத்தில் யோக சாதனை எவ்வளவு முக்கியமானது என்பதை எங்களுடைய குரு யோகி ராமையா அவர்கள் பாபாஜியிடமிருந்து எடுத்து சாதகர்களுக்கு கூறி அதை அந்த மாதம் முழுத்தலும் மாத்திரமல்ல, யோகத்தில் ஒரு முறை உண்டு, மாத பயிற்சி என்பது கிடையாது, ஆன்மீகத்தில் மண்டல பயிற்சி என்றுதான் சொல்லுவார்கள். மண்டலத்துக்கு 48 நாட்கள் உண்டு. ஏதோ அவர் வகுத்து கொடுத்ததின்படி அந்த 48 நாள் பயிற்சி கடைசி மாதமாகிய மார்கழி 1 தொடங்கி ஜனவரி மாதம் தமிழில் 15 தேதியுடன் முடிந்து 48 நாட்கள் ஆகின்றன. ஆகவே இந்த சாதனை எவ்வளவு முக்கியமென்று யோகி ராமையா அவர்கள் கூறியிருந்தார்கள் அவருடைய நேரடி சாதகர்களுக்கென்று அவர்கள் மூலமாக நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். கார்த்திகேயன் ஐயா அதை பற்றி மிகவும் நன்றாக சொல்லுவார். அவர் அந்த பயிற்சியை செய்து கொண்டு வருபவர். தொடர்ந்து அவரும் இன்று இந்த சத்சங்கத்தில் அதை பற்றிய சிறிய விளக்கம் கொடுப்பார். ஆகவே இந்த பயிற்சி நாட்களில் நாங்கள் எங்களுடைய வளமை போல் செய்யும் இந்த மார்கழி சாதனையை செய்யப் போகின்றோம். அதற்கு தேவையான பயிற்சி விவரங்களும் அந்த பயிற்சியின் போது அகஸ்தியர் ஞானம் பாடலை யோகி ராமையா அவர்கள் அந்த ஒவ்வொரு நாளும் தங்களுடைய சாதனையில் பாடும்படி சொல்லியிருப்பார். அந்த அகஸ்திய ஞான 13 பாடல்களையும் அதற்குள் உரிய பொருள் விளக்கத்தையும் நீங்கள் அன்றன்று அதை பார்ப்பதற்கு, அறிவதற்கு, அதிலிருந்து யோக சாதனைக்கு அறிவு திறனுக்கு பல விஷயங்களை எடுப்பீர்கள். அந்த விஷயம் வேறொன்றுமல்ல, அதுவும் சைவ சித்தாந்த அடிப்படையில் இருக்கும் கருத்துத்தான். ஆனால் அதை அகஸ்தியருடைய பாடல்கள் ஞானம் மூலம் எடுக்கும்படி யோகி ராமையா பணித்திருக்கின்றார். யோக சாதகர்களுக்கு அந்த பாடல்களையும் அதற்குரிய பொருளுரையையும் வளமை போல் உங்கள் எல்லோருக்கும் அனுப்புவேன். ஆகவே எங்களுடைய சாதனை இந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் தொடங்குகின்றது. இந்த சாதனையை பிரம்ம முகூர்த்த சாதனை என்றும் சொல்லுவார் யோகியார். ஆகவே எல்லோரும் முடிந்தளவு பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த சாதனையை 30 நிமிடம் குறைந்த நேரம், 2 மணி நேரம் முழுமை பயிற்சியாக செய்யுங்கள். இந்த 48 நாட்களை எங்களுடைய சாதகர்கள் விரும்புவதற்குரிய காரணம் அவர்கள் தொடர்ச்சியாக ஒரு வருட பயிற்சி செய்ய முயற்சித்து தோல்வி அடைவதால் பெரும்பாலானவர்கள் இந்த 48 நாளாவது அந்த தொடர்பயிற்சியை செய்து அதில் இருக்கும் உண்மையை நீங்கள் விளங்கிக் கொள்வதற்கு பாபாஜியின் பரம்பொருளின் அருளுடன் அதை செய்து பாருங்கள். மீண்டும் முயற்சியுங்கள். இந்த வருஷத்திலாவது இந்த 48 நாட்களை தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள். திரும்பவும் சொல்கின்றேன், 30 நிமிட பயிற்சி கூட பெரிய பயிற்சியாக அமையும், முடிந்தால் 2 மணி நேர பயிற்சி. அதே எல்லா சங்கங்களிலும் நாங்கள் முதலாவது நாள் எங்களுடைய சங்கத்தில் மிகவும் முக்கியமாக அதை தொடக்கி செய்வோம். அதே போல் மற்ற சங்கங்களிலும் செய்கின்றார்கள் சாதகர்களுக்காக. ஆகவே சங்கங்களில் முதல் நாள் பயிற்சியும் இறுதி நாள் பயிற்சியும் கூடுதலாக செய்யப்படும். 48 நாட்களும் செய்யப்பட மாட்டாது. ஆனால் பாபாஜியினுடைய சில சில இடங்களில் 48 நாளும் அதிகால பயிற்சிகள் உண்டு. ஆகவே எங்களுடைய சங்க வளமை முறைப்படி நாங்களும் இந்த பயிற்சிகளை இந்த முறையும் செய்வோம். சாதகர்கள் எல்லோரும் முனையுங்கள். அதில் கிடைக்கும் ஆன்மீக விடயங்களை எடுங்கள். இந்த சாதனை காலத்தில் 48 நாட்களுக்குள் நேரங்கள் கிடைக்கும் போது மணிவாசகரின் திருவம்பாவை,
திருப்பள்ளி எழுச்சி இவற்றில் இருக்கும் சில கருத்துக்களை நாங்கள் எடுத்து இந்த நற்காலத்தில் அதை பற்றி சிறிது சிந்தனை செய்வோம். இன்று துவக்க நாளில் மாத்திரம் ஒரு விடயத்தை மணிவாசகரின் பாடலில் இருந்து உங்களுக்கு கொண்டு வருகின்றேன். திருவம்பாவை எல்லோருக்கும் தெரிந்தது. அது இந்த மார்கழி நன்னாளில் நடைபெறும் பாடல். சிவனை நோக்கி பாடுவது திருப்பள்ளி எழுச்சி அதற்கு முதல் பாடப்படும். எல்லோரும் ஓரளவு அறிந்ததே. இந்த திருவம்பாவையில் ஒரு பாடலில், மணிவாசகருடைய பாடலில் மூன்று சொற்கள் கொடுக்கப்படுகின்றன. அந்த சொல்லை மாத்திரம் இன்றைய நற்சிந்தனையுடன் தொடங்கி விடுவோம். அந்த சொற்கள் என்னவென்றால், ஒன்று திருவம்பாவையின் முக்கியமான நோக்கம் உறக்கம், உறக்கத்திலிருந்து எழுதல், நீராடுதல். இதை மணிவாசகர் அழகாக சொல்லியிருக்கின்றார். உறங்குதல், எழுதல், நீராடுதல் மார்கழி மாதத்தின் சிறப்பு ஒரு திருவம்பாவை பாடலில் உண்டு. இங்கு நாங்கள் உலகியலில் இருந்து பார்த்தோம் என்றால் இந்த மூன்று சொல்லையும் உறங்குதல், எழுதல், நீராடுதல் என்றுதான் நானும் சேர்ந்து சிறு வயதிலிருந்து நானும் அதை செய்திருக்கின்றேன் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில். ஆனால் அந்த நேரத்தில் உலகியலில் எங்களுடைய உடலுக்கு நாங்கள் புற உடலுக்கு இவற்றை செய்கின்றோம் என்று நினைத்திருந்த எனக்கு இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் கிடைத்த போதும், கிரியா யோகா அடிப்படை கருத்துக்கள் கிடைத்த போதும், மணிவாசகருடைய பாடலுக்குரிய விளக்கம் சரியான முறையில் புலப்பட்டது. சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் இருந்து பேராசிரியர்களுடைய அறிவுத்திறன் மூலம் அதற்குரிய சரியான கருத்தை பேராசிரியர் அழகாக சொன்னார். எவ்வளவு அற்புதமான கருத்து! அதாவது உறங்குதல் என்று சொன்னால் உலக இன்பத்தில் மயங்கி கிடக்கின்றோம், அதான் உறக்கம். எவ்வளவு அற்புதமானது! அதுதான் எங்களுடைய வாழ்க்கை. எழுதல் என்றால் அறிவுத்திறனால் ஞானத்தை பெறுவதற்காக அந்த உறக்கத்தில், அதாவது அந்த மயக்கத்தில் இருந்து, உலக இன்ப மயக்கத்தில் இருந்து விழிப்புணர்வு பெற்று எழ முயற்சிக்கின்றோம், ஞானத்தை நாட யோசிக்கின்றோம். அந்த நேரத்தில் என்ன நடக்கின்றது? மூன்றாவது நிலை, அந்த ஞானம் எங்கே கிடைக்கும் என்று அலைந்து திரிகின்றோம். சைவ சித்தாந்தத்தில் கிடைக்குமா? கிரியா யோகத்தில் கிடைக்குமா? யார் அதை தருவார்கள்? இறைவன் தான் அதை தர வேண்டும் என்று இறுதியில் கண்டுபிடிக்கின்றோம். ஆகவே அந்த இன்பத்தை நாடி நாங்கள் தேடுவதுதான் நீராடுதல். அந்த பேரின்பமாகிய நீரை ஆடுகின்றோம், நீராடுகின்றோம். ஆகவே அந்த பாடலில் மணிவாசகர் கொடுக்கும் அற்புதமான விளக்கம், உறங்குதல், எழுதல், நீராடுதல் என்றால் நாங்கள் இந்த உலக இன்பத்தில் கட்டுண்டிருக்கின்றோம், அதிலிருந்து விழிப்புணர்வு அடைந்து பேரின்பத்தை அடைவதற்கு அறிவுத்திறன் மூலம் அதை எடுக்கின்றோம். அந்த அறிவுத்திறனை எடுத்த பின் அது எங்கே கிடைக்கும் என்று அதை தேடி தேடி அலைகின்றோம். அந்த அலைவதைத்தான் நீராடுதல் என்று மணிவாசகர் சொல்கின்றார். அதன் மூலம் பரம்பொருளிலிருந்துதான் அது கிடைக்கின்றது என்ற உண்மையை அறிந்து அதில் நாங்கள் பேரின்பத்தில் மூழ்கின்றோம், நீராடுகின்றோம் என்று அருமையாக பேராசிரியர் அதை விளங்கப்படுத்தியதை இன்றைய எங்களுடைய மார்கழி சாதனையின் துவக்க நாள் பற்றி சிந்தித்ததில். இந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை தான் தொடங்குகின்றது, இன்னும் 36 மணித்தியாலங்கள் இருக்கின்றன. இருப்பினும் அதற்கு ஒரு நற்சிந்தனையாக இதை எடுத்து மணிவாசகரின் திருவம்பாவை கூற்றை நாங்கள் எல்லோரும் அந்த சாதனையை செய்வோம் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை முடித்து இப்போது இறைவனையா கார்த்திகேயனையா அவர்களுடைய கருத்துக்காக உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இறைவனையா அணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
இன்றைய சத்சங்கத்தில் பாபாஜியின் தெய்வத்திலிருந்து கிடைக்கப்பட்ட அருள்களை பார்ப்போமாவில், மௌனத்தின் சிறப்பு சிறப்பாக விளக்கப்பட்டமை தெளிவாக இருந்தது. எங்கும் தெய்வீக ஒளி, அங்குதான் அமிர்தம் பற்றி தெரியும் என்ற கருத்தும், உள்நோக்கி சிந்தித்தலின் போது பிரம்மம் பற்றி உணரலாம் என்ற உண்மை, பாபாஜி மனிதர்களுக்கு அவரை வெளிக்கொடுத்துகின்றார் என்ற கருத்து, உண்மையை உணருங்கள், கடவுளுக்கும் பக்தனுக்கும் உள்ள தொடர்பு பற்றிய சிறந்த விளக்கம், பயம் என்பது அர்த்தமற்றது என்பது பற்றிய விளக்கம் உதாரணங்களுடன் சிறப்பாக விளக்கப்பட்டமை, பயமே மரணம் என்ற கருத்து சுதந்திரம் பற்றிய சிறப்பாக விளக்கப்பட்டது, தெளிவாக விளக்கப்பட்டவை மிகவும் தெளிவாக இருந்தது. எனவே பயமும் சுதந்திரம் பற்றி பூர்ண சிறந்த விளக்கம் சிறப்பாக இருந்தவை. இறுதியாக மார்கழி மாத மண்டல சாதனை பற்றிய கருத்து, அதாவது அதன் செய்ய வேண்டிய முக்கியத்துவமும் விளக்கப்பட்டது. மார்கழி மாத 16ஆம் தேதி ஆரம்பிக்கின்ற இந்த கருத்துடன் அதன் மகிமை சுருக்கம் உலகப்படத்தில் முக்கியமானது, அண்டம் பிண்டம் பஞ்சபூதம் உத்தராயண காலம் செஞ்சாங்க சிறு குறிப்புகளை கொண்டு அமாவாசை பரம் இந்த கருத்துக்களை கொண்டு மிகவும் சுருக்கமாக மண்டல சாதனையின் சிறப்பு எல்லா சாதனைகளும் கிடைக்கப்பட்டது. எனவே ஏற்கனவே மண்டல சாதனைகளை செய்து அதன் சிறப்புகளை நாங்கள் இன்று காதால் கேட்பது மாத்திரமில்லை, அதை அனுபவித்தவர்கள் கூட இருக்கின்றார்கள். அந்த மண்டல சாதனையின் மிகப்பெரிய சிறப்புகளை அனுபவிக்காத சாதகர்கள் கட்டாயம் இந்த முறை மண்டல சாதனை பெற்று அதன் சிறப்பை கிடைக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. ஓம் கிரியா பகாஜி நமோம், ஓம் சிவாய நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. நன்றி இறைவனைய. அற்புதமாக இரண்டு சத்சங்கங்களை இணைத்து இரண்டு விடயத்தையும் சுருக்கமாக சாதகர்களுக்கு ஊக்கப்படுத்தி இருக்கின்றீர்கள். நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் சிவாய நமஹ,
ஓம் சிவாய நமஹ.
இந்த பாபாஜி தெய்வீக குரல்ல இருந்து நல்ல சிறப்பான விஷயங்கள் எல்லாம் பாபாஜியுடைய அருளால சிறப்பாக நம்ம பெறப்பட்டோம். அதுக்கு பாபாஜிக்கு நன்றி. நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கார். அத வாழ்க்கையில நமக்கு எந்த அளவுக்கு எடுத்து பயன்படுத்த போறோம்ன்றதுதான் நம்ம வினை கணக்குல இருக்குது. வினைக்கு மேலேயும் ஒரு கணக்கு இருக்கு. நம்ம முயற்சி பண்ணக்குள்ள இறைவன் இறங்கி வந்து கருணையா அது புழிகிறான்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகர் அழுது அழுது நெத்தி நெக்குன்னு சொல்லி ஒரு பாட்டு பாடுவார். நம்ம கேட்கணும், கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம், அவர் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால அந்த வினையும் தாண்டி அந்த நிகழ்வு நடக்குதுன்னு சொல்றாரு அவர். நீ அழுது கேட்கக்குள்ள அவர் கொடுக்கறாரு. அந்த அழுது கேட்கறதுக்கு மிஞ்சி நம்மளுடைய செயல்கள் மாறுது. அந்த செயல் மாற்றத்தினால அவர் கொடுக்கறாரு அந்த வினைய வந்து. சரி, குறைச்சி இப்போதைக்கு இந்த குழந்தைக்கு இதை கொடுக்கணும்ன்ற அடிப்படையில வினையும் அந்த இடத்துல மாறுதுன்னு சொல்றாரு. அந்த வகையில அந்த பதில்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. நம்ம கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம், இறைவன் கொடுக்கக்கூடிய குருநாதர் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. அது ஒரு சிறப்பான அன்னைக்கு ஒரு சத்சங்கம். அதோட இந்த மார்கழி சாதனாவை பத்தி சொல்லியிருந்தாங்க, ரொம்ப சிறப்பு, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இருந்தாலும் இத நம்ம சிதம்பரத்துல தான் இது ரொம்ப சிறப்பாக இறைவன் நடத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அங்க சில நிகழ்வுகள்லாம் நடந்ததுனால அது சிதம்பரத்திலேருந்து உலகம் பூரா அது போய் கிடைக்கணும்ன்றது இறைவனுடைய கணக்கு. அதுக்கு இறைவன் குருவாக வந்து சில விஷயங்களை நிகழ்த்தி இருக்கிறாரு. சிதம்பரத்துல தானே வந்து ஒரு மனித ரூப ஒரு மனிதர்கிட்ட ஒரு மனித ரூபத்துல வந்து அந்த பாட்டை கேட்டு வாங்கி எழுதி கைப்பட எழுதி அது சிற்றம்பல உடையான் கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு. அது சிதம்பரத்துல நடந்த ஒரு விஷயமா இருக்கனால அதனுடைய சிறப்பு வந்து சிதம்பரத்துல அதிக சிறப்பு. அதே மாதிரி யோகியார் அடிக்கடி இந்த மார்கழி சாதனாவை பத்தி என்ன சொல்லுவார்னா ரொம்ப சிறப்பா சொல்லுவார். அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நமக்குள்ள ஏற்படுத்தும் சொல்லிருக்காரு. அது ஏற்படுத்தி இருக்குது. அது எல்லாரும் அந்த அனுபவத்துக்கு வரக்குள்ள அதை உணர்வீங்க. அந்த வகையில மார்கழி சாதனா ரொம்ப சிறப்பு. முடிஞ்ச வழியும் செய்யுங்க, வருத்தி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க மனசுல செய்யணும் நினைச்சு காலையில எழுஞ்சி உங்களால முடிஞ்ச அளவு செய்யணும் தான் சொல்லுவார் யோகியார். ஏன்னா அது வருத்தத்துக்குள்ள வருத்தத்துல போயிடுச்சுன்னா அந்த செயல் நமக்கு வந்து வேற மாதிரி ஆயிடும். அதமா இல்லாம முடிஞ்ச அளவு நீங்க முயற்சி பண்ணி செய்யுங்க, மீதி இறைவன் வந்து அதுக்கு இறங்கி வந்து உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பார். ஏன்னா அங்கத்திய சூழ்நிலைகள், அங்கத்திய இது இங்கத்திய சூழ்நிலைகள் வந்து சிதம்பரத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் 50,000 பேருக்கு மேல இந்த மார்கழி சாதனாவை கொண்டாடுவாங்க. அது அங்கெல்லாம் சாத்தியம் கம்மி. ஏன்னா இங்க அந்த சுற்றுச்சூழ்நிலையே அப்படி இருக்குது. இந்த 4 வீதி சுத்தி வருவாங்க வந்து 1 மாசம் வழியும். அதுல நம்ம பாபாஜி கிரியா பாபாஜி யோகா சங்க சார்பா சிதம்பரம் சார்பாகவும் நாங்க கலந்து அந்த வழிபாட்டுக்கு வரோம். அந்த வகையில அங்க ஒரு பிரார்த்தனையாகவும் இந்த வாட்டி செம்மையா வைக்க போறோம். எல்லா கிரியா யோக சாதகர்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து அவங்கவுங்க நல்ல சாதனாவில் முன்னேறி அந்த முக்தி நெறி அடைஞ்சி இறைவனை அடையணும்ன்றது ஒரு பிரார்த்தனையா வைக்கிறோம். அந்த பிரார்த்தனை எல்லாருக்கும் பயனடும்ன்றது எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. அது சிதம்பரத்துல நடராஜா பெருமான அதுக்காகவே மாணிக்க வாசகரை வர வச்சு அந்த நிகழ்வு நிகழ்த்தினாலும் இந்த வாட்டி அந்த மாதிரி ஒரு மனசுல ஒரு சிந்தனை ஏற்பட்டது. அதை நாங்க தொடர்ந்து செய்ய போறோம். பாபாஜி அருளால அது சிறப்பாக நடக்கும். அதனுடைய பலன் எல்லாருக்கும் கிடைக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா. உலக மையத்திலிருந்து அங்கிருக்கின்ற சிறப்பே எடுத்து கூறினீர்கள். அது மிகவும் முக்கியமான கருத்து. நீங்கள் அதை ஒவ்வொரு வருடமும் அனுபவிப்பவர். அது மாத்திரமல்ல, சிதம்பரத்தில் தான் இந்த மார்கழி மாதத்தின் சிறப்பு தன்மை அடங்கி இருக்கின்றது. எல்லா இடங்களில் இருந்தாலும் சிதம்பரம் தான் அதற்குரிய மையம். அங்குதான் அந்த நிகழ்வுகள் எல்லாம் பல நடைபெற்ற இடங்கள். அதற்கு மேலாக கார்த்திகேயன் ஐயா அதன் சிறப்பையும் யோகி ராமையா அவர்களுடைய மாணாக்கன் என்ற முறையில் யோகி ராமையா அவர்கள் அதற்கு கொடுத்த தகுதியையும் இன்று சாதகர்களுக்கு ஊக்கும் முகமாக சொல்லியிருந்தீர்கள். மிகவும் நல்லது, அற்புதம். அது மற்றவர்களை ஊக்கப்படுத்தட்டும். இறுதியாக மணிவாசகரின் அந்த சொற்களை மீண்டும் நினைவு கூறி இந்த சத்சங்கத்தை முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். அதாவது, நாங்கள் நித்திரையிலிருந்து எழுந்தவுடன் என்ன செய்வோம்? முதலாவதாக நீராடுவோம். அதேபோல் இந்த ஆணவ மலத்தில் கட்டுண்டு அந்த அறியாமையில் இருக்கின்றோம். அதுதான் எங்களுடைய உறக்கம். அதிலிருந்து விழிப்பதற்கு சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் உதாரணமாக வைத்து அதன் மூலம் அறிவு திறனை பெறுகின்றோம். ஞானத்தை பெறுவதற்கு முயற்சிக்கின்றோம். அந்த நேரத்தில் ஞானத்தை நோக்கி எங்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து அலைகின்றோம். அதுதான் உறக்கம். உறக்கத்திலிருந்து எழுதல், எழுதலில் இருந்து நீராடுதல் என்பதை மாணிக்கவாசகர் அருமையாக பாடல் மூலம் திருவம்பாவையில் கொடுத்திருக்கின்றார். அந்த நன்றியை அந்த அருளாளர் மாணிக்கவாசகருக்கு என்று செலுத்தி நாங்கள் இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிக்கின்றோம். ஓம் கிரியா பாபா ஜினமோம், ஓம் சிவாய நம.